ஞாயிறு சிந்தனை.
அன்பு நெஞ்சங்களே, வாழ்க்கையில வர சவால்களை பல வழிகளில் சந்திக்கலாம். சவால்களை கண்டதும் ஓடி ஒளிஞ்சிக்கலாம், கோபத்தோட அவைகளை எதிர்க்கலாம், அல்லது நிதானமா ஆற அமர்ந்து சிந்திச்சு தெளிவான வகையில அவைகளையெல்லாம் தீர்க்கலாம். மனோதத்துவ நிபுணர்கள் இன்னும் பல வழிகளை நமக்கு சொல்லித்தருவாங்க. ஆனா நமக்கு இயேசு இன்று என்ன சொல்லித்தருகிறார் என்பதுதான் முக்கியம். அவர் சவால்களை சந்தித்த விதம், சமாளித்த விதம், இவைகளெல்லாம் ரொம்ப அழகானது. இயேசுவினுடைய காலத்தில் வாழ்ந்த பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர் இவர்களுக்கெல்லாம் நாம் கட்டாய நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? அவங்க இயேசுவை எப்படியும் மடக்கி அடக்கி விடலான்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு அவருக்கு விடுத்த சவால்கள் இயேசுவிடமிருந்து அற்புதமான சொற்களை, செயல்களை வெளிக்கொணர்ந்தன. போன ஞாயிறு சிந்தனையில நாம் சிந்தித்த காணாமல் போன மகன் என்ற உவமை இப்படிப்பட்ட ஒரு சவாலுக்கு பதிலாக சொல்லப்பட்ட ஒரு கதை. இன்றைய ஞாயிறு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தியிலும் இயேசுவுக்கு சவாலாக பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் செயல்படுகின்றனர். இம்முறை இயேசு எதையும் போதிக்கவில்லை, மௌனம் காத்தார், ஓரிரு வரிகளே பேசினார். ஆனால் இயேசுவினுடைய இந்த செயலே அற்புதமான ஒரு மறைவுரையானது. இந்த நிகழ்வை கூறும் நற்செய்தி இதோ.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 8. இயேசு ஒலிவமலைக்குச் சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்திலுள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கின்றீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார்.
தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம்.
அன்பு நெஞ்சங்களே, வழக்கமா அதிகாலையில நம்ம என்னென்ன வேலைகள் செய்வோம்? மனதுக்கு அமைதியை தருகின்ற, நிறைவை தருகின்ற செயல்களை தான் செய்வோம் இல்லையா? நம்மில் பலர் காலையில் எழுந்ததும் கோவிலுக்கு போவோம், அல்லது யோகாசனம் செய்வோம், அல்லது உடற்பயிற்சிக்காக நடப்போம், அல்லது கையில் ஒரு கப் காப்பியை வச்சுக்கிட்டு செய்தித்தாளை படிப்போம். இப்படி அமைதியான செயல்களிலேயே நம்முடைய அதிகாலை வேலைகளை நாம் செலவழிப்போம். யாருமே காலையில் எழுந்த உடனேயே மனதை கஷ்டப்படுத்துகின்ற அல்லது கோபப்படுத்துகின்ற செயல்களில் ஈடுபடுறது இல்லை. இயேசுவும் அப்படித்தான். இன்றைய நற்செய்தியினுடைய ஆரம்ப வரிகள் சொல்வது போல அவர் ஒலிவ மலைக்கு சென்றார், பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு திரும்பினார். எதற்காக? அங்கு மக்களுக்கு போதிக்க. இரவு முழுவதும் ஜெபத்தில் தான் கண்ட அந்த நிறைவை, அமைதியை, நல்ல எண்ணங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ள அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். இந்த அமைதியான, அற்புதமான பணியில் இயேசு ஈடுபட்டிருந்தப்ப புயல் ஒன்று அவரை நெருங்கியது. மறைநூல் அறிஞர் பரிசேயர் வடிவில் வந்த புயல் அது. விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வந்தது அந்த கும்பல். விடிந்ததும் ஒரு வழக்கை ஆரம்பிக்க இவங்க வந்திருந்தாங்கன்னா ராத்திரி முழுவதும் அவங்க சதித்திட்டத்தில் தங்களுடைய நேரத்தை வீணாக்கி இருக்கணும் இல்லையா? இயேசுவை எப்படியும் அடக்கி விட வேண்டும், அடக்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக போய்விட்டது. அதுவே இரவும் பகலும் அவர்களை ஆக்கிரமித்த சிந்தனையாகிவிட்டது. அவர்களுடைய சதிக்கு பயன்படுத்திய பகடைக்காய் அந்த பெண். உடல் அளவில் அந்த பெண்ணை பயன்படுத்திவிட்டு ஒரு ஆண் ஓடிப்போயிருக்க வேண்டும். அவன் அங்கு இருந்ததாக நற்செய்தி சொல்லவில்லை. இப்போது பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் சமூகத்திற்கு முன்னால் அந்த பெண்ணை தரக்குறைவாக பயன்படுத்த இழுத்து வந்திருக்கின்றார்கள். அன்பர்களே, இது சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இன்னொரு மனிதரை சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதை விட பெரிய பாவம் உலகத்தில் இல்லை. ஆம், ஆழமாக அலசி பார்த்தால் நாம் பாவங்கள் என்று பட்டியலிடும் பல செயல்களில் இறுதியில் இந்த ஒரு உண்மைதான் பின்னணியில் இருக்கும். மற்றொரு மனித பிறவியை நம் சுயநலத்திற்காக பயன்படுத்துவது, பலியிடுவது. பொருட்களை பயன்படுத்துகிறோம், பயன்படுத்திய பிறகு குப்பையில் போட்டுடுறோம். பொருட்களை பயன்படுத்துறதிலேயே நாம் கவனமாக இருக்கணும். தேவைக்கு அதிகமாக பொருட்களை சேர்ப்பது, பயன்படுத்துவது, அதன் விளைவாக நம்முடைய சுற்றுச்சூழலை சீரழிப்பது, இவைகளெல்லாம் அண்மை காலங்களில் பாவங்கள் என்று நாம் பேசி வருகின்றோம். பொருட்களை பயன்படுத்துறதிலேயே இவ்வளவு கவனம் தேவை என்று சொல்லி வரும்போது மனிதர்களை பயன்படுத்துவதில் எவ்வளவு கவனம் தேவைப்படுகின்றது? கொஞ்சம் பொறுங்க. மனிதர்களை பயன்படுத்துதல் என்று நான் சொன்ன அந்த வார்த்தைகளே அவலமான வார்த்தைகளாயிற்றே. மனிதர்களோடு பழகுவது, வாழ்வது என்பதுதான் நாம் பயன்படுத்த வேண்டிய சொற்கள். ஆனால் நம்ம பார்க்கின்ற இந்த உலகத்தில் பொருட்கள், பல சமயங்களில் மிருகங்கள் போற்றி பாதுகாக்கப்படுகின்றன, மனிதர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். செல்ல பிராணிகளோட பழகுவது, வாழ்வது என்று நாம் மேற்கொள்ளுகின்ற பயிற்சிகள் என்ன, பாடங்கள் என்ன? இவ்வளவு முன்னேறியுள்ள நாம் மனிதர்களை பொருட்களை விட, மிருகங்களை விட கீழ்த்தரமாக பயன்படுத்தி வருகிறோம் என்பதுதான் நம்முடைய சமுதாயம் இந்த காலத்தில் இழைத்து வரும் ஒரு பெரிய பாவம். இதுதான் அன்று இயேசுவுக்கு முன் நடந்தது.
அன்பே என்றானவா, என் எண்ண நிறைவானவா.
விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை கையும் மெய்யுமாக பிடித்து வந்ததாக கூறுகின்றனர் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும். நாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்த ஒரு நாடகம். அந்த நாடகத்தை எழுதியவர் இயேசுவை ஒரு புரட்சியாளராகவே அதிகம் காட்டினார். இன்றைய நற்செய்தியில நாம் கேட்ட அந்த சம்பவம் அந்த நாடகத்தில் ஒரு காட்சியாக காட்டப்பட்டது. அந்த காட்சியில இயேசு ஒரு கேள்வி கேட்பார். இந்த பெண்ணை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிச்சதா சொல்றீங்களே, அப்படி என்றால் அந்த ஆண் எங்கே என்று கேட்பார். அவர்கள் மௌனமாகி போவார்கள். இயேசுவினுடைய இந்த கேள்வி யோவான் நற்செய்தியில கொடுக்கப்படல, உண்மைதான். ஆனா கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சா இயேசு இப்படி ஒரு கேள்வியை கட்டாயம் நினைத்து பார்த்திருப்பார். அதிலும் முக்கியமாக பரிசேயர்கள் மோசே கூறிய சட்டத்தை இயேசுவுக்கு நினைவுபடுத்திய போது இந்த கேள்வி கட்டாயம் அவருக்குள் எழுந்திருக்கும். மோசேயின் சட்டம் கூறுவது என்ன? லேவியர் 20:10 கூறப்பட்டுள்ளது இதுதான், அடுத்திருப்பவன் மனைவியோடு உடல் உறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும். மோசேயின் சட்டப்படி விபச்சாரத்தில் ஈடுபடும் இருவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்க அந்த ஆணை அவர்கள் இழுத்து வந்ததாக தெரியவில்லை. ஆணுக்கொரு நீதி, பெண்ணுக்கொரு நீதி என்ற அளவில் அந்த மறைநூல் அறிஞர் மோசே சட்டத்தை மாற்றி அமைத்து விட்டனர். அதிகாலையில் கோவில் வளாகத்தில் இப்படி ஒரு பெண்ணையும் மோசே சட்டத்தையும் பகடை காய்களாக்கிய பரிசேயரையும் மறைநூல் அறிஞர்களையும் வேதனையோடு நினைத்து பரிதாபப்பட்டு அவர்களோடு பேசாமல் இயேசு மௌனமாகி போனார். ஆனால் அவங்க விடுறதா இல்லையே, மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினாங்க. பிறகு அவர் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சொன்னார், உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இந்த பெண் மேல் கல் எறியட்டும். இயேசுவுக்கு சவால் விட்டதாக நினைத்து வந்த பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இது பெரிய மரண அடி. முதியோர் தொடங்கி எல்லாரும் போக வேண்டியதாயிற்று. அன்பு நெஞ்சங்களே, ஆண் வர்க்கத்திற்கு சிறப்பாக பெண்களை வியாபாரப் பொருளாக, போகப் பொருளாக, அடிமைகளாக, பகடை காய்களாக நடத்தும் ஆண் வர்க்கத்திற்கு இயேசு கொடுக்கும் ஒரு சாட்டை அடி இது. உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இந்த பெண் மேல் கல் எறியட்டும். இயேசுவின் இந்த நேர்மையான தீர்மானமான கூற்றுக்கு பதில் சொல்ல அவர்களால் முடியவில்லை. அந்த இடத்தை விட்டு தப்பித்துக் கொள்கின்றனர். இறுதியாக இயேசு அந்த பெண்ணை மன்னித்து அனுப்புகின்றார். கருணையோடு நடந்த இந்த சம்பவம் ஆதி திருச்சபையில் பல சங்கடங்களை விளைத்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த சங்கடங்களால் இந்த சம்பவம் யோவான் நற்செய்தியிலிருந்து ஒரு சில நூற்றாண்டுகள் நீக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஆதி திருச்சபையின் சங்கடம்தான் என்ன? இயேசுவின் இப்படிப்பட்ட கருணை பாவங்கள் பெருகுவதற்கு வழியாகிவிடும் என்ற கண்ணோட்டம். இயேசுவின் இந்த மன்னிப்பை மேலோட்டமாக பார்த்தால் அவரது இரக்கத்தை எப்போதும் பெறலாம் என்ற துணிவில் மக்கள் இன்னும் அதிகம் பாவத்தில் விழக்கூடும் என்று எண்ணத் தோன்றும். இது தேவையற்ற காரணமற்ற பயம். கடவுள் எந்த நிபந்தனையும் இன்றி அன்பு செய்பவர் என்பதை ஆணித்தரமாக சொல்லத்தானே இயேசு உலகிற்கு வந்தார். நீதியை விட இரக்கத்தை விரும்பும் கடவுளைத்தான் விவிலியம், சிறப்பாக நற்செய்தி அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளது. அன்பு நெஞ்சங்களே, குற்றங்களை தண்டிக்கும் கடவுளோடு வாழ்வது எளிது. குற்றங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும் என்று தெரிந்து அந்த பயத்தில் குற்றம் புரியாமல் வாழ்வது சுதந்திரமான முழுமையான வாழ்வு கிடையாது. ஆனால் எந்த நேரமும் எந்த நிலையிலும் அன்பு ஒன்றையே வாரி வாரி வழங்கும் ஒரு கடவுளோடு வாழ்வது பெரிய சவால். அந்த அன்புள்ளத்தை துன்பப்படுத்தக்கூடாதென்று நல்வழியில் வாழ முயல்வதுதான் சுதந்திரமான முழுமையான வாழ்வு. இந்த வாழ்வைத்தான் கடவுள் விரும்புகின்றார், இயேசுவும் விரும்புகின்றார். இயேசு அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு வழங்கிய போது இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகின்றார். அதை அவர் சொல்லவில்லை என்றாலும் இப்படி ஒரு சம்பவத்திற்கு பிறகு அந்த பெண் முற்றிலும் மாறிய ஒரு வாழ்வை ஆரம்பித்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்புள்ளங்களே, எந்த நிபந்தனைகளும் இல்லாத அன்பு நம்முடைய வாழ்வில் ஆற்றக்கூடிய புதுமைகள் சொல்லித் தெரிவதில்லை, உணர்ந்து பார்க்க வேண்டிய உண்மை. இறைவனின் இந்த நிபந்தனையற்ற அன்பை வாழ்ந்து பார்க்க முயல்வோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.